ஓம் சாந்தி. 31/12/2024. இனிமையான குழந்தைகளே, தந்தை தினம்தோறும் கற்பிக்கும் கல்வியை ஒரு நாளும் தவறவிடக்கூடாது. இந்த படிப்பின் மூலமாகத்தான் உள்ளுக்குள் இருக்கும் சந்தேகங்கள் நீங்கும். கேள்வி: தந்தையின் உள்ளத்தை வெல்வதற்கான யுக்தி என்ன? பதில்: தந்தையின் உள்ளத்தை வெல்ல வேண்டும் என்றால் சங்கம யுகம் உள்ளவரையும் தந்தையிடம் எதையும் மறைக்காதீர்கள். தனது நடத்தையின் மீது முழு கவனம் கொடுங்கள். அழிவற்ற வைத்தியரிடம் கூறிவிடுங்கள். அப்பொழுது லேசானவராக ஆகிவிடுவீர்கள். தந்தை அளிக்கும் அறிவுரைதான் அவர் காட்டும் இரக்கம், கிருபை அல்லது ஆசீர்வாதமாகும். எனவே தந்தையிடம் தயை அல்லது கிருபை வேண்டுவதற்கு பதிலாக சுயம் தன் மீது கிருபை புரியுங்கள். இப்பேற்பட்ட முயற்சி செய்து தந்தையின் உள்ளத்தை வென்று விடுங்கள். ஓம் சாந்தி. புதிய உலகத்தில் சுகம் உள்ளது, பழைய உலகத்தில் துக்கம் உள்ளது என்பதை இப்பொழுது ஆன்மீக குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். துக்கத்தில் அனைவரும் துக்கத்தில் வந்து விடுகிறார்கள். மேலும் சுகத்தில் அனைவரும் சுகத்தில் வந்து விடுகிறார்கள். சுகமான உலகத்தில் துக்கத்தின் பெயர் அடையாளம் இல்லை. பிறகு எங்கு துக்கம் உள்ளதோ அங்கு சுகத்தின் பெயர் அடையாளம் இல்லை. எங்கு பாவம் உள்ளதோ அங்கு புண்ணியத்தின் பெயர் அடையாளம் இல்லை. எங்கு புண்ணியம் உள்ளதோ அங்கு பாவத்தின் பெயர் அடையாளம் இல்லை. அது எந்தெந்த இடங்கள்? ஒன்று சத்தியுகம், மற்றொன்று கலியுகம். இதுவோ குழந்தைகளின் புத்தியில் அவசியம் இருக்கவே செய்யும். இப்பொழுது துக்கத்தின் காலம் முடிவடைகிறது. மேலும் சத்தியுகத்திற்கான ஏற்பாடுகள் ஆகிக்கொண்டு இருக்கிறது. நாம் இப்பொழுது இந்த பதீதமான தூய்மையற்ற உலகத்திலிருந்து வெளியேறி அக்கறையான சத்தியுகத்திற்கு, அதாவது ராமராஜ்யத்திற்கு சென்று கொண்டு இருக்கிறோம். புதிய உலகத்தில் இருப்பது சுகம், பழைய உலகத்தில் இருப்பது துக்கம். அப்படியின்றி யார் சுகம் அளிக்கிறாரோ அவரே துக்கமும் அளிக்கிறார் என்பது அல்ல. சுகத்தை தந்தை அளிக்கிறார், துக்கத்தை அளிப்பது மாயை ராவணன். அந்த எதிரிக்கு கொடும் பாவி செய்து ஒவ்வொரு வருடமும் எரிக்கிறார்கள். துக்கம் அளிப்பவன் எப்பொழுதும் எரிக்கப்படுகிறான். அவனது ராஜ்யம் முடிவடையும் பொழுது அவன் எப்பொழுதுமிற்காக முடிந்து போய் விடுகிறான் என்பதை குழந்தைகள் அறிந்துள்ளார்கள். 5 விகாரங்கள் தான் அனைவருக்கும் முதல், இடை, கடைசியில் துக்கத்தை கொடுத்து கொண்டே வந்துள்ளன. நீங்கள் இங்கு அமர்ந்துள்ளீர்கள். அப்பொழுது கூட நாம் பாபாவிடம் செல்வோம் என்பதே உங்கள் புத்தியில் இருக்க வேண்டும். ராவணனையோ நீங்கள் தந்தை என்று கூற மாட்டீர்கள். ராவணனை யாராவது பரமபிதா பரமாத்மா என்று கூறி எப்பொழுதாவது கேள்விப்பட்டுள்ளீர்களா? ஒரு பொழுதும் கிடையாது. ஒரு சிலர் இலங்கையில் ராவணன் இருந்தான் என்று நினைக்கிறார்கள். இந்த முழு உலகமும் இலங்கையாகும் என்று தந்தை கூறுகிறார். வாஸ்கோடகாமா கப்பல் மூலமாக உலகை சுற்றி வந்தார் என்று கூறுகிறார்கள். அவர் சுற்றி வந்த அந்த காலத்தில் ஆகாய விமானம் ஆகியவை இருக்கவில்லை. இரயில் கூட நீராவி மூலமாகத்தான் இயங்கிக் கொண்டிருந்தது. மின்சாரம் தனி பொருள், உலகமோ ஒன்றேதான் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். புதியதிலிருந்து பழையதாகவும் பழையதிலிருந்து புதியதாகவும் ஆகிறது. ஸ்தாபனை, பாலனை, விநாசம் என்று கூறப்படுவது இல்லை, கிடையாது. முதலில் ஸ்தாபனை, பிறகு விநாசம், பிறகு பாலனை. இது சரியான வார்த்தைகள் ஆகும். பின்னால் ராவணனுடைய பாலனை ஆரம்பமாகிறது. அது பொய்யான, விகாரி, பதீதமாக ஆவதற்கான பாலனை ஆகும்.
அதனால் அனைவரும் துக்கமுடையவர்களாக ஆகிறார்கள். தந்தையோ ஒரு பொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பது இல்லை. இங்கோ தமோ பிரதானமாக ஆகிவிட்ட காரணத்தினால் தந்தையே சர்வ வியாபி என்று கூறிவிடுகிறார்கள். பாருங்கள், எந்த மாதிரி ஆகியிருக்கிறார்கள் குழந்தைகளாகிய நீங்கள். நடந்தாலும் சென்றாலும் புத்தியில் இருக்க வேண்டும். விஷயமோ மிகவும் சுலபம் மானது தந்தையை பற்றிய விஷயம் மட்டுமே ஆகும். முகமதியர்கள் கூட எழுந்து அல்லாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். தாங்களும் அதிகாலையில் எழுந்திருக்கிறார்கள். அவர்கள் அல்லா அல்லது குதாவை நினைவு செய்யுங்கள் என்று கூறுகிறார்கள். நீங்கள் தந்தையை நினைவு செய்யுங்கள் என்று கூறுவீர்கள். பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையானது ஆகும். அல்லாஹ் என்று கூறுவதால் ஆஸ்தி நினைவிற்கு வராது. பாபா என்று கூறுவதால் ஆஸ்தி நினைவிற்கு வந்து விடுகிறது. முகமதியர்கள் தந்தை என்று கூறுவது இல்லை. அவர்கள் பிறகு அல்லா மியா என்பார்கள். மியா பிபி இந்த அனைத்து வார்த்தைகளும் பாரதத்தில் உள்ளன. பரமபிதா பரமாத்மா என்று கூறும் பொழுது சிவலிங்கம் மட்டுமே நினைவிற்கு வந்துவிடும். ஐரோப்பியர்கள் காட் ஃபாதர் என்று கூறுகிறார்கள். பாரதத்திலோ கல் மண்ணை கூட பகவான் என்று நினைத்துக் கொண்டு விடுகிறார்கள். சிவலிங்கம் கூட கல்லால் ஆனது ஆகும். இந்த கல்லில் பகவான் அமர்ந்துள்ளார் என்று நினைக்கிறார்கள். பகவானை நினைவு செய்யும் பொழுது கல் தான் முன்னால் வந்து விடுகிறது. கல்லினை பகவான் என்று நினைத்து பூஜை செய்கிறார்கள். கல் எங்கிருந்து வருகிறது? மலைகளின் அருவிகளில் விழுந்து விழுந்து வழவழப்பான உருண்டையாக ஆகிவிடுகிறது. பிறகு இயற்கையான ஒரு அடையாளமாகவும் ஆகிவிடுகிறது. தேவி தேவதைகளின் விக்கிரகங்கள் இது போல ஆவது இல்லை. கல்லை செதுக்கி செதுக்கி காது, வாய், மூக்கு மற்றும் கண் ஆகியவைகளை எவ்வளவு அழகாக வடிவமைக்கிறார்கள். அதிகமாக செலவு செய்கிறார்கள். சிவபாபாவின் விக்கிரகத்திற்கு பெரிய செலவு ஒன்றும் கிடையாது. நாம் அதே உயிருள்ள தேவி தேவதையாக ஆகிக் கொண்டிருக்கிறோம் என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். உயிருள்ளவர்களாக இருக்கும் பொழுது பூஜை ஆகியவை ஆவது இல்லை. கல் போன்ற புத்தியுடையவர்கள் ஆகும் பொழுது கல்லுக்கு பூஜை செய்கிறார்கள். சைத்தன்யமாக இருக்கும் பொழுது பூஜிக்கத்தக்கவர்களாக இருந்தார்கள். பிறகு பூஜாரி ஆகிவிடுகிறார்கள். அங்கு யாரும் பூஜாரியும் இருப்பது இல்லை. கல்லினுடைய விக்கிரகமும் இருப்பது இல்லை. அவசியமே கிடையாது. யார் சைத்தன்யமாக இருந்தார்களோ அவர்களுடைய அடையாளம் நினைவார்த்தத்திற்காக கற்களினுடையதை வைக்கிறார்கள். இப்பொழுது இந்த தேவதைகளின் கதை பற்றி உங்களுக்கு தெரிய வந்துள்ளது. இந்த தேவதைகளின் வாழ்க்கை சரித்திரம் எப்படி இருந்தது? மீண்டும் அதுவே திரும்ப நடைபெறுகிறது. இதற்கு முன்பு இந்த ஞானக்கண் இருக்கவில்லை. அப்பொழுது கல் புத்தியினராக இருந்தோம். இப்பொழுது தந்தை மூலமாக ஞானம் கிடைத்துள்ளது. ஞானம் ஒன்றேதான். ஆனால் எடுப்பவர்கள் வரிசைப்படியாக உள்ளார்கள். உங்களுடைய ருத்ரமாலை கூட இந்த தாரணைக்கு ஏற்ப அமைகிறது. ஒன்று ருத்ரமாலை, மற்றொன்று ருண்டமாலை ஆகும். ஒன்று சகோதரர்களினுடையது, மற்றொன்று சகோதர சகோதரிகளினுடையது. ஆத்மாக்களாகிய நாம் மிகவும் சிறிய சிறிய புள்ளிகளை போல இருக்கிறோம் என்பது புத்தியில் வருகிறது. புருவ மத்தியில் பிரகாசிக்கும் அதிசயமான நட்சத்திரம் என்ற பாடலும் உள்ளது. ஆத்மாக்களாகிய நாம் உயிர் உள்ளவர்கள் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். ஒரு சிறிய நட்சத்திரத்தை போல உள்ளோம். பிறகு கர்ப்பத்தில் வரும்பொழுது முதலில் எவ்வளவு சிறிய பிண்டமாக இருக்கும், பிறகு எவ்வளவு பெரியதாக ஆகிவிடுகிறது. அதே ஆத்மா தனது ஷரீரத்தின் மூலமாக அழியாத பாகத்தை நடித்துக் கொண்டே இருக்கிறார். செய்கிறார். இந்த சரீரத்தை தான் பிறகு அனைவரும் நினைவு செய்ய முற்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். இந்த ஷரீரத்தை தான் பிறகு அனைவரும் நினைவு செய்ய முற்படுகிறார்கள். இந்த ஷரீரம்தான் நல்லது அல்லது கெட்டதாக இருக்கும் காரணத்தால் அனைவரையும் கவர்கிறது. சத்தியுகத்தில் ஆத்ம உணர்வுடையவராகுங்கள், தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என்று யாரும் கூற மாட்டார்கள். இந்த ஞானம் உங்களுக்கு இப்பொழுதுதான் கிடைக்கிறது. ஏனென்றால் இப்பொழுது ஆத்மா தூய்மையற்றதாக ஆகிவிட்டுள்ளது என்பதை நீங்கள் அறிந்துள்ளீர்கள். தூய்மையற்றவராக இருக்கும் காரணத்தால் என்ன காரியம் செய்கிறாரோ அவை அனைத்தும் தவறானதாக ஆகிவிடுகிறது. தந்தை சரியான காரியத்தை செய்விக்கிறார், மாயை தவறான காரியத்தை செய்விக்கிறது. எல்லாவற்றையும் விட தவறான காரியம் தந்தையை சர்வ வியாபி என்று கூறுவது. ஆத்மா நடிக்கும் பாகமானது அழிவற்றது, அது எரிக்கப்படுவது இல்லை. அதற்கு பூஜை நடக்கிறது, ஷரீரம் எரிக்கப்படுகிறது. ஆத்மா ஷரீரத்தை விட்டுவிடும் பொழுது ஷரீரத்தை எரிக்கிறார்கள், ஆத்மா மற்றொரு உடலில் பிரவேசம் செய்து விடுகிறது. ஆத்மா இன்றி ஷரீரத்தை 2-4 நாட்கள் கூட வைக்க முடியாது. ஒரு சிலரோ ஷரீரத்தில் மருந்துகள் ஆகியவை போட்டு வைக்கவும் செய்கிறார்கள். ஆனால் என்ன பயன்? கிறிஸ்தவர்களின் ஒரு செயிண்ட் சேவியர் இருக்கிறார், அவருடைய உடல் இன்னும் வைக்கப்பட்டுள்ளது என்று கூறுகிறார்கள். அவருக்கும் கோவில் போல அமைக்கப்பட்டுள்ளது, யாருக்கும் காண்பிப்பது இல்லை. அவருடைய பாதங்களை மட்டும் காண்பிக்கிறார்கள். யாராவது பாதத்தை தொட்டு வணங்கினார்கள் என்றால் நோய் ஏற்படாது என்று கூறுகிறார்கள். பாதங்களை தொடுவதால் வியாதியிலிருந்து லேசானவர் ஆகிவிடுகிறார்கள். எனவே அவரது அருள் என்று நினைக்கிறார்கள். பாவனைக்கான பலன் கிடைத்து விடுகிறது என்று தந்தை கூறுகிறார். நம்பிக்கை புத்தி உடையவர் ஆகிவிடும் பொழுது சிறிது நன்மை ஏற்படுகிறது. மற்றபடி அப்படியே ஆகிவிட்டால் அநேகர் அங்கு சென்று விடுவார்கள், மேலா ஏற்பட்டு விடுமே. தந்தையும் இங்கு வந்துள்ளார். பிறகும் இவ்வளவு ஏராளமானவர்கள் இருப்பது இல்லை. ஏராளமானவர்கள் வருவதற்கு கூட இடம் இல்லை. அநேகர் ஆகிவிடுவதற்கான நேரம் வரும்பொழுது விநாசமாகிவிடுகிறது. இதுவும் நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஆரம்பம் அல்லது முடிவு இல்லை. ஆம், விருட்சம் பட்டுப்போன நிலை ஏற்பட்டு விடும் பொழுது, அதாவது தமோ பிரதானமாக ஆகிவிடும் பொழுது இந்த விருட்சம் மாறிவிடுகிறது. இது எவ்வளவு பெரிய எல்லை இல்லாத விருட்சம் ஆகும். யார் முதல் நம்பரில் செல்ல வேண்டியுள்ளதோ அவர்கள் முதலில் வருவார்கள், வரிசைப்படியாக வருவார்கள் அல்லவா? அனைத்து சூரிய வம்சத்தினர்களும் ஒன்றாக வரமாட்டார்கள். சந்திர வம்சத்தினர் அனைவரும் ஒன்று சேர்ந்து வருவது இல்லை. வரிசைப்படியாக மாலைக்கு ஏற்பதான் வருவார்கள். நடிக்கக்கூடிய அனைவரும் ஒன்றாக சேர்ந்து எப்படி வருவார்கள்? நாடகமே கெட்டு போய்விடும். இந்த நாடகம் மிகவும் சரியாக அமைக்கப்பட்டுள்ளது. இதில் எந்த ஒரு மாற்றமும் ஏற்பட முடியாது. இனிமையிலும் இனிமையான குழந்தைகள் இங்கு அமரும் பொழுது புத்தியில் இதுதான் நினைவில் இருக்க வேண்டும். மற்ற சத்சங்கங்களிலோ வெவ்வேறு விஷயங்கள் புத்தியில் வரும். இதுவோ ஒரே ஒரு படிப்பு. இதன் மூலம் உங்களுக்கு வருமானம் ஏற்படுகிறது. அந்த சாஸ்திரங்கள் ஆகியவை படிப்பதால் வருமானம் ஆவது இல்லை. ஆம், கொஞ்சம் நல்ல நல்ல குணங்கள் இருக்கும். கிரந்தம் படிப்பதற்காக அமர்கிறார்கள் என்றால் அனைவரும் விகாரமற்றவர்களாக இருப்பார்கள் என்பது அல்ல. இந்த உலகத்தில் அனைவருமே விகாரத்தால் பிறக்கிறார்கள் என்று தந்தை கூறுகிறார். அங்கு எப்படி ஜென்மம் ஏற்படும் என்று குழந்தைகளாகிய உங்களிடம் சிலர் கேட்பார்கள். அங்கோ 5 விகாரங்களே கிடையாது என்று கூறுங்கள். யோக பலத்தினால் குழந்தைகள் பிறக்கிறார்கள். குழந்தை வரப்போகிறது என்று முன்கூட்டியே காட்சி கிடைக்கும். அங்கு விகாரத்தின் விஷயம் கிடையாது. இங்கோ குழந்தைகளையும் கூட மாயை வீழ்த்தி விடுகிறது. ஒரு சிலரோ தந்தையிடம் வந்து கூறவும் செய்கிறார்கள். கூறவே இல்லை என்றால் 100 மடங்கு தண்டனை ஏற்பட்டுவிடும். ஏதாவது பாவச் செயல் ஏற்பட்டுவிட்டால் தந்தையிடம் உடனே கூறிவிட வேண்டும் என்று தந்தை அனைத்து குழந்தைகளுக்கும் கூறுகிறார். தந்தை அழிவற்ற வைத்தியர் ஆவார். சர்ஜனிடம் கூறிவிடுவதால் நீங்கள் லேசாக ஆகிவிடுவீர்கள். சங்கம யுகம் உள்ளவரையும் தந்தையிடம் எதையும் மறைக்க கூடாது. யாராவது மறைக்கிறார்கள் என்றால் தந்தையின் உள்ளத்தை வென்றுவிட முடியாது. எல்லாமே முயற்சியை பொறுத்தது ஆகும். பள்ளிக்கூடத்திற்கு வரவே இல்லை என்றால் நடத்தை எப்படி திருந்தும்? இந்த சமயத்தில் அனைவருடைய நடத்தைகளும் மோசமாகிவிட்டுள்ளது. விகாரம்தான் முதல் நம்பரில் மோசமான நடத்தை ஆகும். எனவே குழந்தைகளே, காம விகாரம் உங்களுடைய மிகப்பெரிய எதிரியாகும் என்று தந்தை கூறுகிறார். இதற்கு முன்பேயும் இந்த கீதையின் ஞானத்தை கேட்டிருந்தார். ஆனால் இந்த அனைத்து விஷயங்களும் புரியாமல் இருந்தது. இப்பொழுது தந்தை நேரடியாக கீதையை கூறுகிறார். இப்பொழுது தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு திவ்ய புத்தி அளித்துள்ளார். எனவே பக்தியின் பெயரை கேட்கையில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருந்தோம் என்று சிரிப்பு வருகிறது. இப்பொழுது தந்தை அறிவுரை அளிக்கிறார். இதில் தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதம் அளித்துக் கொள்ள வேண்டும். இதில் தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதத்தின் விஷயம் இருப்பது இல்லை. சுயம் தங்கள் மீதே தயை, கிருபை அல்லது ஆசீர்வாதம் அளித்துக் கொள்ள வேண்டும். தந்தை ஒவ்வொரு குழந்தையையும் முயற்சி செய்விக்கிறார். ஒரு சிலரோ முயற்சி செய்து தந்தையின் உள்ளத்தை வென்றுவிடுகிறார்கள். ஒரு சிலரோ முயற்சி செய்து செய்து இறந்தும் விடுகிறார்கள். தந்தை ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒன்று போலதான் கற்பிக்கிறார். பிறகு ஒரு சில நேரங்களில் எவ்வளவு ஆழமான விஷயங்கள் வெளிப்படுகின்றன என்றால் பழைய சந்தேகங்கள் பறந்து போய் விடுகிறது. பிறகு சுதாரித்துக் கொண்டு விடுகிறார்கள். எனவே பாபாவின் படிப்பை ஒரு பொழுதும் தவறவிடக்கூடாது. முக்கியமானது தந்தையின் நினைவு. தெய்வீக குணங்களை தாரணை செய்ய வேண்டும். யாராவது ஏதாவது மோசமாக பேசினார்கள் என்றால் கேட்டும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். தீயதை கேட்காதீர்கள். உயர்ந்த பதவியை அடைய வேண்டும் என்றால் மானம், அவமானம், துக்கம், சுகம், வெற்றி, தோல்வி அனைத்தையும் அவசியம் சகித்துக் கொள்ள வேண்டும். தந்தை எவ்வளவு யுக்திகளை கூறுகிறார், பிறகும் குழந்தைகள் தந்தை கூறுவதை கேட்டும் கேட்காமல் இருந்து விடுகிறார்கள் என்றால் என்ன பதவியை அடைவார்கள்? அஷரீரி ஆகாத வரை மாயையின் ஏதாவது காயம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்று தந்தை கூறுகிறார். தந்தை கூறுவதை ஏற்பது இல்லை என்றால் தந்தையை அவமதிக்கிறார்கள். பிறகும் தந்தை குழந்தைகளே, எப்பொழுதும் நீடோழி வாழ்ந்து கொண்டே இருங்கள் மற்றும் தந்தையை நினைவு செய்து உயர்ந்த பதவியை அடையுங்கள் என்று கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, யாரும் தப்பும் தவறுமான விஷயங்களை பேசினால் கேட்டும் கேட்காமல் இருந்துவிட வேண்டும். தீயதை கேட்காதீர்கள். துக்கம், சுகம், மானம், அவமானம் அனைத்தையும் சகித்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, தந்தை கூறுவதை கேட்டும் கேட்காமல் இருந்துவிட்டு தந்தையை அவமதிக்க கூடாது. மாயை காயப்படுத்துவதிலிருந்து தப்பித்து இருப்பதற்காக அஷரீரியாக இருப்பதற்கான பயிற்சியை அவசியம் செய்ய வேண்டும். வரதானம்: தந்தைக்கு சமமாக கருணை உள்ளமுடையவராக ஆகி அனைவரையும் மன்னித்து ஸ்நேகமளிக்கக்கூடிய மாஸ்டர் வள்ளல் ஆவீர்களாக. விளக்கம்: எப்படி தந்தைக்கு கருணை உள்ளமுடையவர் என்று கூறுகிறார்களோ அதே போல குழந்தைகளாகிய நீங்கள் கூட மாஸ்டர் கருணை உள்ளமுடையவர்கள் ஆவீர்கள். யார் கருணை உள்ளம் கொண்டிருப்பார்களோ அவர்களே நன்மை செய்யக்கூடிய வர்களாக இருப்பார்கள். தீமை செய்பவர்களை கூட அவர்களால் மன்னிக்க முடியும். அவர்கள் மாஸ்டர் அன்பின் கடலாக இருப்பார்கள். அவர்களிடம் அன்பை தவிர வேறு எதுவும் இருக்கவே இருக்காது. தற்சமயம் செல்வத்தை விட அன்பின் அவசியம்தான் அதிகமாக உள்ளது. எனவே மாஸ்டர் வள்ளலாகி அனைவருக்கும் அன்பை கொடுத்துக்கொண்டே செல்லுங்கள். யாருமே வெறுங்கையுடன் திரும்பி செல்லாமல் இருக்கட்டும். ஸ்லோகன்: தீவிர முயற்சியாளர் ஆக வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது என்றால் மனமிருந்தால் மார்க்கம் கிடைத்துவிடும். ஓம் சாந்தி.